அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழோசை. ஜூலை திங்கள் 9 நாள் செவ்வாய்க்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் மணிவண்ணன். இன்றைய தமிழோசை நிகழ்ச்சியில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தியரங்கில் பாகிஸ்தானில் ஒசாமா பின் லாடன் கொல்லப்பட்ட சம்பவம் குறித்து ஆராய்ந்த பாகிஸ்தான் விசாரணை கமிஷனின் அறிக்கை கசிந்து வெளியிடப்பட்டிருப்பது பற்றிய செய்திக்குறிப்பு, உலகில் ஊழல் சர்வ மட்டங்களிலும் வியாபித்திருப்பது பற்றிய ஒரு செய்திக்குறிப்பு, சோமாலியா கடற்பரப்பில் 2 முன்னர் கடற்கொள்ளையர்களால் பிடிக்கப்பட்ட கப்பல் மூழ்கியதாக வந்த செய்திகளை அடுத்து அந்த கப்பலில் பணியாற்றிய இளைஞர்களின் கதி என்ன என்பது குறித்த ஒரு பேட்டி,
கதைக்கும் போது அப்பா என்ன சொன்னாருண்டா வந்து நெகோசியேஷன் பேத்துக்கு நெருக்கி எப்படியும் 10th வந்து அவங்க எல்லாரும் ரிலீஸ் ஆகலான்னு பைரேட் சொன்னாங்கன்னு அப்பா சொன்னாரு.
தமிழ்நாட்டின் தர்மபுரி மாவட்டத்தில் கலப்பு மனம் செய்து கொண்டு உயிரிழந்த தலித் இளைஞனின் உடல் மீது மறு பரிசோதனை நடத்தப்பட வேண்டும் என்ற வழக்கு மீது தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டிருப்பது பற்றிய செய்தி,
ஜிப்மர் எக்ஸ்பர்ட், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பர்ட், நம்மளுடைய எக்ஸ்பர்ட்லாம் அவங்க வந்து வீடியோகிராஃபை பார்த்து அவங்களுடைய அபிப்பிராயத்தை கொடுத்துருக்காங்க.
பின்னர் அனைவருக்கும் அறிவியல் ஆகியவை இடம்பெறுகின்றன.
செய்திகள் வழங்குபவர்கள் சிவராமகிருஷ்ணன் மற்றும் சுவாமிநாதன்.
லெபனானின் தலைநகர் பெய்ரூட்டில் ஷியா பிரிவு மக்களின் ஆயுத குழுவான ஹெஸ்பல்லா பலமாக இருக்கும் பகுதியில் மிகப்பெரிய கார் குண்டுவெடிப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளது. தாக்குதல் நடைபெற்ற இடத்தை பார்வையிட வந்த உள்துறை அமைச்சர் மர்வான் ஷப்ரால் தாக்குதலுக்கு உள்ளானார். இந்த தாக்குதலை கண்டித்துள்ள அவர், இது ஷியா மற்றும் சுன்னி பிரிவு மக்களிடையே மத ரீதியிலான மோதல்களை ஏற்படுத்தும் ஒரு நடவடிக்கை என்றும் கூறினார்.
يعني حقيقه اللي شفناه بيعجز الوصف. ما بعرف انا شو الهدف من هالموضوع هذا.
தான் பார்த்ததை வர்ணிப்பதே மிகவும் வேதனையான ஒரு விஷயம் என்றும், இந்த தாக்குதலின் நோக்கம் என்ன என்பதும் தெளிவாக தெரியவில்லை என்றும் அவர் கூறியுள்ளார். இந்த தாக்குதலில் 30 அதிகமானவர்கள் காயமடைந்துள்ளதாக ஹெஸ்புல்லா அமைப்பு கூறுகிறது.
திங்கட்கிழமை என்று கீரோவில் உள்ள ஒரு படை முகாம் அருகே இராணுவத்துடன் நடைபெற்ற மோதல்களில் கொல்லப்பட்ட முஸ்லிம் சகோதரத்துவ அமைப்பினரின் உடல்களை காண அனுமதி மறுக்கப்பட்டிருப்பதாக அந்த அமைப்பு கூறுகிறது. அதிகாரப்பூர்வ பிரேத பரிசோதனை அறிக்கையை ஏற்பதாக உறுதி அளித்தால் மட்டுமே உடல்கள் கையளிக்கப்படும் என்று இறந்தவர்களின் உறவினர்களிடம் கூறப்பட்டிருக்கிறது. திங்கட்கிழமையன்று நடைபெற்ற மோதல்களில் 50 அதிகமானோர் கொல்லப்பட்ட நிலையில் பாதுகாப்பு படையினர் படுகொலைகளை நிகழ்த்தியிருப்பதாக பதவியிலிருந்து நீக்கப்பட்ட அதிபர் முகமது மோர்சியின் முஸ்லீம் சகோதரத்துவ கட்சி கூறியிருக்கிறது. ஆனால் தாம் தம்முடைய சுய பாதுகாப்பை முன்னிறுத்தி செயல்பட்டதாக காவல்துறையினரும் இராணுவத்தினரும் கூறுகின்றனர்.
சவுதி அரேபியாவில் வசிக்கும் முஸ்லிம் அற்றவர்கள் அனைவரும் கூட ரமலான் மாதத்தில் உண்ணா நோன்பு தொடர்பான அனைத்து அம்சங்களையும் கடைபிடிக்க வேண்டும் அல்லது நாட்டிலிருந்து வெளியேற்றப்படுவார்கள் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ரமலான் காலப்பகுதியில் வெளிநாட்டிலிருந்து சவுதி அரேபியாவில் வந்து வாழ்பவர்கள் அந்த மாதத்தின் புனித தன்மையை அனுசரிக்கும் நோக்கில் வெளிப்படையாக உண்பதையோ அல்லது திரவங்களை உட்கொள்வதோ கூடாது என்று சவுதியின் உள்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. ரமலான் மாதத்தில் இஸ்லாமியர்கள் உணவு மற்றும் திரவங்களை உட்கொள்வது தடை செய்யப்பட்டுள்ளது. சவுதி அரேபியாவில் இருக்கும் முஸ்லிம் அல்லாதவர்கள் நீண்ட காலமாகவே ரமலான் காலத்தின் நோன்பு நேரத்தில் உணவு மற்றும் திரவங்களை வெளிப்படையாக உட்கொண்டால் கடுமையான விளைவுகள் ஏற்படும் என்பதை உணர்ந்தே இருக்கின்றார்கள்.
உலக பொருளாதார வளர்ச்சி குறித்து சர்வதேச நாணய நிறுவனம் கடந்த ஏப்ரல் மாதம் வெளியிட்டிருந்த கணிப்பை தற்போது சற்றே குறைத்திருக்கிறது. உலகின் முன்னணி பொருளாதார நாடுகளின் வளர்ச்சி எதிர்பார்த்ததை விட குறைவாக இருப்பதால் வளர்ச்சி வீதம் குறைக்கப்பட்டுள்ளது. இருந்தும் இந்த ஆண்டு உலக பொருளாதாரம் 3% வளரும் என்று IMF கூறியிருக்கிறது. ஏப்ரலில் வளர்ச்சி வீதம் 3.2% இருக்கும் என்று கணிக்கப்பட்டிருந்தது. அடுத்த ஆண்டுக்கான உத்தேச வளர்ச்சி வீதமும் குறைக்கப்பட்டிருக்கிறது. சீனா, பிரேசில், ரஷ்யா, இந்தியா உள்ளிட்ட நாடுகளின் பொருளாதார வளர்ச்சி வீதங்கள் முன்பு கொடுக்கப்பட்ட அளவில் இருந்து குறைக்கப்பட்டிருக்கின்றன. ஏற்றுமதி மந்தமடைவதாலும் எண்ணெய் உள்ளிட்ட பொருட்களின் விலை குறைவதாலும் இந்த நிலை ஏற்பட்டிருக்கிறது.
ஜப்பானின் ஃபுகுஷிமா அணுமின் நிலையத்தை சுற்றியிருக்கும் பகுதிகளில் உள்ள நிலத்தடி நீரில் நச்சுத்தன்மையுடன் கூடிய கதிரியக்க பொருட்களின் அளவு கடந்த சில நாட்களில் உயர்ந்துள்ளது. இது மேலும் பரவாமல் தடுப்பதற்கு தமது முயற்சிகளை வெகுவாக அதிகரித்து வருவதாக அந்த அணுமின் நிலையத்தை செயல்படுத்தி வரும் டெப்கோ நிறுவனம் கூறியுள்ளது. அப்பகுதியில் உள்ள நிலத்தடி நீரில் காணப்படும் கதிரியக்க பொருட்களில் உள்ள நச்சுத்தன்மை பல வகையான புற்றுநோயை ஏற்படுத்தக்கூடும் என்று சந்தேகிக்கப்படுகின்றது. மேலும் கடந்த 2 முன்னர் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு இருந்த இந்த கதிரியக்க மாசுகள் இப்பொழுது அதிகாரப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுகளை விட வெகுவாக கூடுதல் அளவில் உள்ளன.
மும்பாசா துறைமுகத்திலிருந்து கடத்தப்படவிருந்த 3 டன் தந்தங்களை கென்ய சுங்க அதிகாரிகள் கைப்பற்றியிருக்கின்றனர். மலேசியாவுக்கு அனுப்பப்படவிருந்த நிலக்கடலைகளுக்கு அடியே யானை தந்தங்கள் மறைத்து வைக்கப்பட்டிருந்தன. மும்பாசாவில் இந்த வாரத்தில் இரண்டாவது முறையாக பெரிய அளவு தந்தங்கள் பிடிக்கப்பட்டிருக்கின்றன. ஆசியாவிலும் மத்திய கிழக்கிலும் சட்டவிரோதமாக பெறப்படும் தந்தங்களுக்கு கிராக்கி இருப்பதால் ஆப்பிரிக்க யானைகளின் கள்ள வேட்டை நடந்து வருகிறது.
செய்தி அறிக்கை கேட்டீர்கள். தமிழோசை நிகழ்ச்சிகள் குறித்த கருத்துக்களை நேயர்கள் நமது இணையதளமான bbctamil.com என்ற முகவரி மூலமும், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் போன்ற சமூக இணையதளங்கள் மூலமும் தெரிவிக்கலாம். தபால் மூலம் எழுதும் நேயர்கள் இந்திய முகவரியான பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 6222 கிரீம் சாலை சென்னை 600006 என்ற முகவரிக்கும், இலங்கை நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 654 கொழும்பு என்ற முகவரிக்கும் எழுதலாம். இன்றைய செய்தி அரங்கில் முதலில் ஒரு பன்னாட்டு குறிப்பு. ஒசாமா பின் லேடன் பாகிஸ்தானின் தலைநகர் இஸ்லாமாபாத்துக்கு வெகு அருகே உள்ள அபோதாபாத் என்ற இடத்தில் அமெரிக்க படையினரால் கொல்லப்பட்ட சம்பவத்தை விசாரித்த பாகிஸ்தான் விசாரணை கமிஷனின் அறிக்கை ஒன்று கசிந்திருக்கிறது. இது குறித்து பிபிசியின் ரிச்சர்ட் கால்பின் அனுப்பும் குறிப்பை தமிழ் தருகிறார் சிவராமகிருஷ்ணன்.
2 ஆண்டுகளுக்கு முன்னர் ஒசாமா பின் லேடன் கொல்லப்பட்ட சம்பவம் அமெரிக்க அதிபர் பராக் ஒபாமா அவர்களால் வெளிப்படையாக அனுமதி அளிக்கப்பட்ட ஒரு கொலை குற்றச் செயல் என்று பாகிஸ்தானிய அரசால் நியமிக்கப்பட்ட ஒரு ஆணைக்குழுவின் கசிந்த அறிக்கை கூறுகிறது. ஆனால் முன்னரும் அமெரிக்காவும் கூட அந்த நடவடிக்கையின் நோக்கம் ஒசாமா பின் லேடனை பிடிக்கவோ அல்லது கொல்லவோ எடுக்கப்பட்ட ஒன்றுதான் என தெரிவித்திருந்தது. அந்த நடவடிக்கையின் பொழுது பின் லேடன் சரணடைந்தால் அவரை உயிருடன் கொண்டு செல்லவும் திட்டமிடப்பட்டிருந்தது எனவும் அமெரிக்கா கூறியிருந்தது. அல் ஜசீரா தொலைக்காட்சிக்கு கசிய விடப்பட்ட அந்த அறிக்கையில் பாகிஸ்தானிய அரசு மற்றும் இராணுவம் குறித்தும் கடுமையான விமர்சனங்கள் வைக்கப்பட்டுள்ளன. எனினும் பாகிஸ்தான் அரசு கடந்த 6 மாதங்களுக்கும் மேலாக அந்த அறிக்கையின் மீது எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்காமலேயே இருந்து வந்தது. ஆனால் தற்பொழுது அந்த அறிக்கையின் ஒரு வடிவம் முழுமையாக இணையதளத்தில் கசியவிடப்பட்டுள்ளது. ஒசாமா பின்லாடன் கொல்லப்படுவதற்கு முன்னால் 9 ஆண்டுகளாக பாகிஸ்தானில் வசித்து வந்தார் எனவும், அதிலும் 6 வருடங்கள் இராணுவத்தினர் குடியிருக்கும் பகுதியான அப்டாபாத்தில் பாகிஸ்தானின் இராணுவ அகாடமிக்கு அருகிலேயே வசித்து வந்தார் என்றும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. அதிலும் குறிப்பாக அப்பகுதியில் இருந்த முக்கியமான ஒரு வீட்டில் வெளியே தெரியாமல் பின் லேடன் வசித்து வந்தது பாகிஸ்தானிய பாதுகாப்பு படைகள், காவல்துறையினர் மற்றும் அரசின் கூட்டுத் தோல்வி எனவும் கசியவிடப்பட்டுள்ள அந்த அறிக்கை கூறுகிறது. இதற்கு கவனக்குறைவு, திறமையின்மை ஆகியவை காரணம் என்றும் அந்த அறிக்கையில் குற்றம் சாட்டப்பட்டிருந்தாலும், ஒரு மட்டத்தில் பலர் உடந்தையாக இருந்துள்ளனர் எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. பின் லேடன் தங்கியிருந்த வளாகத்தின் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியதன் நோக்கமே அவரை கொல்ல வேண்டும் என்பதுதானே தவிர அவரை உயிருடன் பிடிக்கும் நோக்கம் இல்லை எனவும் அந்த அறிக்கை கூறுகிறது. பாகிஸ்தானிய விமானப்படைகளின் ஜெட் விமானங்கள் உடனடியாக வான் பரப்புக்கு சென்று அந்த நடவடிக்கையில் ஈடுபட்ட அமெரிக்க ஹெலிகாப்டர்களை சுட்டு வீழ்த்துமாறு பணிக்கப்பட்டாலும் அந்த உத்தரவு மிகவும் தாமதமாகவே வந்தது என்றும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. ஒசாமா பின் லேடனை பிடிக்கவோ அல்லது கொல்லவோ அமெரிக்கா எடுத்த நடவடிக்கை இடம்பெற்ற காலகட்டத்தில் பாகிஸ்தானிய புலனாய்வு பிரிவின் தலைவராக இருந்தவர் அல் கைதா அமைப்பின் தலைமை பொறுப்புக்கு பின் லேடனை அடுத்து வந்த ஐமான் அல் ஜவாஹிரியும் பாகிஸ்தானில் தங்கியுள்ளார் என்பதை முழுமையாக நிராகரிக்க முடியாது எனவும் அந்த விசாரணை ஆணையத்திடம் கூறியதாகவும் அந்த அறிக்கை மேலும் கூறுகிறது.
ரிச்சர்ட் கால்பினின் குறிப்பை தமிழ் தந்தவர் சிவராமகிருஷ்ணன். உலகில் 1/4 கடந்த ஆண்டில் லஞ்சம் கொடுக்க வேண்டி வந்துள்ளது என்று உலக அளவில் நடத்தப்பட்ட புதிய ஆய்வு ஒன்று காட்டுகிறது. ஜெர்மனியின் பெர்லின் நகரில் தலைமையகத்தை கொண்டுள்ள டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் இந்த ஆய்வை நடத்தியிருக்கிறது. இது பற்றிய விவரங்களை தமிழ் தருகிறார் சாதா.
லஞ்ச சூழ்நிலை மோசமடைந்து வருவதாக உலக அளவிலேயே மக்கள் மத்தியில் பரவலான கருத்து நிலவுவதாக இந்த சுற்றாய்வு கண்டறிந்திருக்கிறது. செல்வந்த நாடுகளில் ஒருவர் லஞ்சம் கொடுக்க வேண்டி வருகின்ற தருணங்களைப் போல 2 மடங்கு அதிகமான நேரங்களில் ஏழை நாடுகளில் ஒருவர் லஞ்சம் கொடுக்க வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது என இந்த ஆய்வு சுட்டிக்காட்டியிருக்கிறது. 107 நாடுகளில் 114,000 பேரிடம் சுற்றாய்வை நடத்தி இந்த ஆய்வின் அறிக்கை உருவாக்கப்பட்டிருக்கிறது. 2008 உலக பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டதன் பின்னர் உலக அளவில் ஊழல் அதிகரித்திருக்கிறது என்றும், ஊழலுக்கு எதிராக அதிகாரிகள் எடுத்து வரும் நடவடிக்கைகளும் அதிகரித்திருக்கின்றன என்ற ஒரு பார்வை மக்களிடம் பரவலாக தென்படுவதாக இந்த அறிக்கை கூறுகிறது. எந்தெந்த துறையினர் ஊழலின் ஊற்றுக்கண்ணாக விளங்குகிறார்கள் என்பது பற்றி இந்த ஆய்வில் தெரிய வந்திருக்கிறது என டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் அமைப்பைச் சேர்ந்த கோபஸ் த ஷ்வாட் பிபிசியிடம் விளக்கினார்.
In half of the countries which we surveyed, political parties are seen by people as the most corrupt institution in their country. In second place, 30% of countries, people think the police is the most corrupt.
நாங்கள் இந்த சுற்றாய்வை நடத்தியதில் பாதி அளவான நாடுகளில் அந்தந்த நாடுகளின் அரசியல் கட்சிகளும் அரசியல் தலைவர்களும் தான் லஞ்ச ஊழலின் ஊற்றாக இருக்கிறார்கள் என்று அந்தந்த நாடுகளின் மக்கள் கருதுகின்றனர். இரண்டாவதாக போலீசார் ஊழலின் ஊற்றுக்கண்ணாக இருக்கிறார்கள் என சுற்றாவில் பங்கு கொண்ட நாடுகளில் 30% நாடுகளில் மக்கள் கருத்து தெரிவித்திருந்தனர். 20% ஆம் என்று சொல்ல மூன்றாவது இடத்தில் நீதித்துறை ஊழல் மிகுந்த கட்டமைப்பாக வந்திருக்கிறது என்றார் கோபஸ் த ஷ்வாட். இந்தியாவில் 86% பேரும் இலங்கையில் 51% பேரும் அரசியல்வாதிகளை ஊழல் நிறைந்தவர்களாக பார்க்கின்றனர் என இந்த ஆய்வில் தெரிய வந்திருக்கிறது. கடந்த ஓராண்டில் போலீசாருக்கு தாங்கள் லஞ்சம் கொடுக்க வேண்டி வந்ததாக இந்தியாவில் 62% பேரும் இலங்கையில் 43% பேரும் தெரிவித்திருக்கிறார்கள் என்று இந்த ஆய்வறிக்கையில் தெரிய வருகிறது.
செய்தியை தந்தவர் சாதாத். இனி இலங்கை தொடர்பான ஒரு சர்வதேச குறிப்பு. சோமாலிய கடற்கொள்ளையர்களால் சுமார் 2 ஆண்டுகளுக்கு முன்னர் கைப்பற்றப்பட்ட மலேசிய பதிவு பெற்ற சரக்கு கப்பல் ஒன்று சில நாட்களுக்கு முன்னர் கடலில் மூழ்கியதாக செய்தி நிறுவனங்கள் தெரிவித்தன. இந்த கப்பலின் மாலுமிகள் மற்றும் பணியாளர்களில் சிலர் இலங்கையர்கள். இவர்களை பணைய கைதிகளாக பிடித்து வைத்திருந்த சோமாலிய கடற்கொள்ளைக்காரர்கள் இவர்களை விடுவிக்க பணையத்தொகையை கேட்டு பேச்சுவார்த்தை நடத்தி வந்தனர். இந்த நிலையில் இந்த கப்பல் மூழ்கிய போது அதில் பணியாற்றிய இலங்கையைச் சேர்ந்த முகமது பிஸ்தாமி என்ற கப்பல் பொறியாளர் ஒருவரது நிலை குறித்து அவரது மகளான ஃபர்கானா பிஸ்தாமியிடம் அவர் தற்பொழுது வசிக்கும் மாலத்தீவில் தொடர்பு கொண்டு கேட்டேன்.
இப்போ லேட்டஸ்ட் நியூஸ் என்னென்னா, கடத்தப்பட்ட அந்த 15 பேர் ரிமைனிங் க்ரூ மெம்பர்ஸ் எம்வி அல்பர்டோட, அதில் வந்து 3 பேரோட நிலைமை வந்து என்னென்னு தெரியுது இல்லை. அவங்க மிஸ்ஸிங்ன்றாங்க, சிலாக்கள் டெட்ன்றாங்க. ஆனால் சரியான ஒரு நியூஸ் அவங்க 3 பேர் என்ன நடந்தாங்கன்னு தெரியல. ஆனால் பேலன்ஸ் அந்த 12 பேரும் வந்து ஒரு ஃபிஷிங் போட் ஒன்று தான் அவங்கள வந்து காப்பாத்தினேன்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த 12 பேரும் இப்போ எங்கே இருக்கிறாங்க, காப்பாற்றப்பட்ட 12 பேர் எங்கன்றது வந்து சரியாக தெரியுது இல்லை.
அவங்க ஒருவேளை அந்த கடற்கொள்ளையர்களாலே காப்பாற்றப்பட்டிருக்கலாம். அவங்களோட நீங்க தொடர்புல இருக்கீங்களா?
யா, ஓகே, யா, அவங்களோட கான்டாக்ட்ல தான் இருக்கிறோம் நாங்க. அதுல அவரோட பேர் வந்து அப்தி என்ற பைரேட் கமாண்டர். அவர் வந்து ஆல்ரெடி மிச்ச காலம் கூடி அவர் எதுவும் அவசரம் வந்தா கதைப்பாரு அப்படியான ஒரு ஆள். அப்ப அவர் இன்றைக்கு மார்னிங் அவரோட கதைக்க போக்குள்ள அவரு சொன்னார் வந்து 15 பேரையும் வந்து தேடிக்கன்னு தான் நிக்கிறோம். அவங்களுக்கும் சரியான ஒரு நியூஸ் தெரியுது இல்ல. அப்படி பார்க்க போன வந்து நான் நினைக்கிற மாதிரி பைரேட்ஸே வந்து காப்பாத்த இல்ல, வேற எதுவும் ஃபோர்ஸஸால தான் அவங்க காப்பாற்றப்பட்டு இருக்கணும்.
சரி, இப்போ இது தொடர்பா நீங்க வந்து இந்த யூரோப்பியன் நேவல் ஃபோர்ஸ்ன்னு சொல்றாங்க, அவங்களும் வந்து அந்த இடத்துல சூவிலன்ஸ், அதாவது இந்த கண்காணிப்பு எல்லாம் நடத்துறதா சொல்றாங்க. அவங்க கிட்ட ஏதாவது பேசுனீங்களா? அவங்க ஏதாவது சொன்னாங்களா?
நேற்று நாங்கள் அவங்கள கண்டெக்ட் பண்ணணும் யூகே த்ரூ. அவங்கள கண்டெக்ட் பண்ணி கதைக்கும் போது அவங்க சொன்னாங்க வந்து 15 பேரையும் தேடிக்கண்டு தான் நிற்கிறோம்ண்டு. ஆனால் அதுக்கு மேலே ஒரு இன்ஃபர்மேஷனும் அவங்க தாராங்க இல்லை.
கப்பல் 3 வாரத்துக்கு முன்னாலே முழுக தொடங்கிட்டுதுன்னு செய்திகள் வந்திருந்தது. அப்போ அந்த 3 வார காலத்தில் உங்கள் அப்பா வந்து உங்களோட தொடர்புல இல்லையா?
அப்பா கதைச்சாங்க. அப்பா 2-3 முறை கதைச்சாங்க. ஜூன்ல கதைச்சாங்க 2-3 முறை. அதே மாதிரி July 1st அப்பா கதைச்சாங்க. கதைக்கும் போது அப்பா என்ன சொன்னாருண்டா வந்து நெகோசியேஷன் போயிட்டுக்கன்னு இருக்கி எப்படியும் 10th வந்து அவங்க எல்லாரும் ரிலீஸ் ஆகலான்னு பைரேட் சொன்னாங்கன்னு தான் அப்பா சொன்னாரு. ஆனால் அந்த கப்பல் மூழ்குது, அதுல எதுவும் பிரச்சனை இருக்குன்னு அப்பா சொல்ல இல்லை.
சரி, இந்த கப்பல் கடத்தப்பட்டு கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு மேல ஆகுது. அந்த காலகட்டத்தில் நீங்க வந்து அவரை அந்த கப்பலில் கைது செய்யப்பட்டு பணைய கைதிகளாக வைக்கப்பட்டிருக்கின்ற இந்த இலங்கையர்களை காப்பாற்றணும்னு சொல்லி இலங்கை அரசாங்கத்தின் மூலமாக நீங்கள் ஏதாவது அழுத்தம் கொடுத்தீங்களா? இலங்கை அரசாங்கத்துக்கு என்ன பதில் சொல்லிச்சு?
நாங்கள் நிறைய அப்ரோச் பண்ணோம் கவர்மெண்ட்டை. கவர்மெண்ட்டில் கிட்டத்தட்ட நிறைய பேரை நாங்கள் போய் சந்தித்தோம். அவங்ககிட்ட வந்து இது பற்றின நியூஸ் எல்லாம் வந்திருந்தது நியூஸில், சக்தி நியூஸில், அதில் எல்லாம் இதை பற்றி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் எங்களுக்கு ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட்டால் வந்து சரியான ஒரு ஆன்சர் கிடைக்க இல்லை.
இப்போ நீங்கள் கடத்தப்பட்டு இந்த பணைய கைதிகளாக வைக்கப்பட்டிருக்கிற மற்ற இளைஞர்கள் நீங்கள் உங்களுக்குள்ளேயாவது தொடர்பில் இருக்கீங்களா?
ஓ, நாங்கள் தொடர்பில் தான் இருக்கிறோம்.
இந்த சம்பவம், இந்த மூழ்கின சம்பவத்துக்கு பிறகும் நீங்கள் அந்த தொடர்பில் இருக்கீங்க, நீங்கள் ஏதாவது பண்ணிட்டு இருக்கீங்களா? அவங்க என்ன சொல்கிறாங்க மற்றவங்க?
இப்போ உண்மையாக வந்து எங்களுக்கு இப்போ நாங்கள் எல்லாரும் தொடர்பில் தான் இருக்கிறோம். எல்லாருமே ட்ரை பண்ணுறோம். ஏன்னா எங்களை எல்லார்ட்டையும் வந்து இப்போ அவங்க அடிக்கடி கால் பண்ண நம்பர்ஸ் எல்லாம் இருக்கு. இப்போ அந்த நம்பருக்கெல்லாம் நாங்கள் கதைச்சி இப்போ மற்ற ஆக்கள் எங்கே என்ன செய்கிறாங்க, இப்போ அப்பாவில் நாங்கள் கதை கேளுமான்னு ட்ரை பண்ணிக்கன்னு தான் இருக்கிறோம். ஆனால் வந்து இப்போ ஒரு அப்டேட் ஒன்று இல்லாம பேலன்ஸ் ஆக்கள் எங்க இருக்கிறாங்கன்றது தெரியாம எங்களால் எதுவும் செய்யலாம இருக்கேன்னா பைரட்ஸு கூட
தெரியுதில்லை. கடற்கொள்ளையர்கள் பெரும்பாலான நேரங்களில் ஆயுதங்களுடனே இருப்பதால் அவர்களால் பிடித்து வைக்கப்பட்டிருப்பவர்களை மீட்பது என்பது ஆபத்தை ஏற்படுத்தும் ஒரு செயலாகவே பார்க்கப்பட்டது என்று ஐரோப்பிய ஒன்றியத்தின் கடற்படையின் பேச்சாளர் லெப்டினன்ட் கமாண்டர் ஜாக்குலின் ஷெரீப் பிபிசியிடம் தெரிவித்தார். பல சந்தர்ப்பங்களில் கடற்கொள்ளையர்கள் தமது பிடியில் உள்ளவர்கள் மீது வன்முறையை பிரயோகித்துள்ளனர் என்றும் பணைய கைதிகளாக வைக்கப்பட்டுள்ளவர்களை மீட்க பாதுகாப்பு படையினர் செல்லும்பொழுது அவர்கள் மீதும் துப்பாக்கிச் சூடுகள் நடத்தப்பட்டுள்ளன என்பதையும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் கடற்படை பேச்சாளர் கூறுகிறார். பன்னாட்டு கண்ணோட்டம் நிறைவு பெறுகிறது.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
இனி இலங்கை குறிப்பொன்று. இலங்கை இனப்பிரச்சினைக்கு தீர்வுகாண 13வது சட்ட திருத்தத்தை தாண்டி செல்ல வேண்டும் என்று இந்திய பாதுகாப்பு ஆலோசகர் இலங்கை ஜனாதிபதியிடம் கூறியிருக்கிறார். இதுபற்றி முடிவெடுக்க நாடாளுமன்ற தெரிவுக்குழுவே சரியான அமைப்பு என்று பதில் கூறியுள்ள இலங்கை ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அந்த குழுவில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு பங்கேற்க இந்தியா ஊக்குவிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டிருக்கிறார். மேலதிக விவரங்களை தருகிறார் சுவாமிநாதன்.
இலங்கை சென்றுள்ள இந்திய பாதுகாப்பு ஆலோசகர் சிவசங்கர் மேனன் இலங்கை ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ, பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் பஷில் ராஜபக்ஷ மற்றும் பாதுகாப்பு செயலர் கோதாபய ராஜபக்ஷ உள்ளிட்டோரை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கின்றார். இலங்கை இனப்பிரச்சினைக்கு விரைவில் அரசியல் தீர்வு காணப்பட வேண்டும், தேசிய நல்லிணக்கம் உருவாக்கப்பட வேண்டும் என்று இந்திய பாதுகாப்பு ஆலோசகர் வலியுறுத்தியிருக்கின்றார். இலங்கை தமிழர்கள் உள்ளிட்ட அனைத்து இலங்கையர்களும் சமமாகும் சுய மரியாதையுடனும் நீதியுடனும் கண்ணியத்துடனும் வாழ வகை செய்யப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ள பாதுகாப்பு ஆலோசகர் 13வது தீர்வு திட்டத்தை தாண்டி அரசியல் தீர்வை அளிப்பதாக இலங்கை இந்தியாவுக்கும் சர்வதேச சமூகத்திற்கும் கொடுத்த உத்தரவாதங்கள் காப்பாற்றப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கின்றார். வடமாகாண தேர்தல்கள் நியாயமாகவும் நேர்மையாகவும் நடக்கும் என்று தாம் நம்புவதாகவும் மேனன் தெரிவித்ததாக இந்திய தூதரகத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மீனவ பிரச்சினையை பொறுத்தவரை இருதரப்பு மீனவர்களும் நேரடியாக மீண்டும் பேசி கருத்தொற்றுமையை உருவாக்கி அதன் அடிப்படையில் இந்த பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டும் என்று இரு நாடுகளும் ஒத்துக்கொண்டிருக்கின்றன. இதை மனிதநேய பிரச்சினையாக பார்க்க வேண்டும், எந்த சூழலிலும் பலப்பிரயோகம் செய்யக்கூடாது என இருதரப்பும் ஒத்துக்கொண்டுள்ளதாக இந்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இது தவிர வடக்கே நடக்கும் வீடமைப்பு திட்டம், ரயில் பாதை திட்டம் உள்ளிட்ட இலங்கையில் நடக்கும் இந்திய வளர்ச்சிப் பணிகள் குறித்தும் பாதுகாப்பு ஆலோசகர் திருப்தி வெளியிட்டிருக்கின்றார். அதே நேரம் 13வது அரசியல் திருத்தத்தை அமல்படுத்துவது உள்ளிட்ட அரசியல் தீர்வு குறித்து விவாதித்து முடிவு செய்ய நாடாளுமன்ற தெரிவுக்குழுவே சரியான இடம் என்றும் அந்த தெரிவுக்குழுவில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு இடம்பெறுமாறு இந்தியா ஊக்குவிக்க வேண்டும் என்றும் இலங்கை ஜனாதிபதி கேட்டுக்கொண்டிருக்கின்றார். மேலும் கொழும்பில் நடைபெற்ற இந்த சந்திப்பின் போது இலங்கை போன்ற சிறிய நாட்டில் காணி, காவல்துறை போன்ற அதிகாரங்களை மாகாண அரசுகளுக்கு கையளிப்பதில் உள்ள நடைமுறை சிக்கல்களை ஜனாதிபதி மேனனிடம் எடுத்துரைத்ததாக இலங்கை அரசின் இணையதள தகவல்கள் தெரிவிக்கின்றன. அரசியல் தீர்வு குறித்து எடுக்கப்படும் முடிவுகள் நாட்டின் அனைத்து தரப்பினருக்கும் ஏற்புடையதாக இருக்க வேண்டும் என்றும் ஜனாதிபதி வலியுறுத்தியிருக்கின்றார். இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தில் உள்ள இந்தியா, இலங்கை மற்றும் மாலத்தீவு நாடுகளுக்கு இடையே கடல் பிராந்திய பாதுகாப்பு குறித்த முத்தரப்பு பேச்சுக்களை நடத்தவே இருநாள் பயணமாக மேனன் இலங்கை சென்றிருக்கின்றார். இந்த நாடுகளின் கடல்பகுதியில் தேடுதல் மற்றும் மீட்பு நடவடிக்கைகளை மேம்படுத்த வழி செய்யும் ஆவணத்தில் இந்த மூன்று நாடுகளும் கைச்சாத்திட்டிருக்கின்றன. சிவசங்கர் மேனன் தனது இலங்கை விஜயத்தின் போது தமிழ் மற்றும் முஸ்லிம் தரப்பு தலைவர்களையும் சந்தித்து பேசியிருக்கின்றார்.
செய்தியை தந்தவர் சுவாமிநாதன். தருமபுரி மாவட்டத்தில் காதல் திருமணம் செய்து கொண்டு பின்னர் அது ஏற்படுத்திய கொந்தளிப்பை அடுத்து நடந்த சம்பவங்களை ஒட்டி மர்மமான உரையில் இறந்து கிடந்த தலித் இளைஞர் இளவரசனின் உடல் மீது மறு பிரேத பரிசோதனை கோரும் மனு மீது தீர்ப்பு நாளை அதாவது புதன்கிழமை வழங்கப்படும் என்று தெரிகிறது. இது பற்றிய செய்திக்குறிப்பு ஒன்றை வழங்குகிறார் சென்னையிலிருந்து செய்தியாளர் டி என் கோபாலன்.
தர்மபுரி இளைஞன் இளவரசனின் மரணத்தில் மர்மங்கள் இருக்கின்றன, எனவே இரண்டாவது பிரேத பரிசோதனை வேண்டும் என கோரி இளவரசனின் நண்பர் ரமேஷ் என்பவர் தாக்கல் செய்துள்ள மனு மீதான தீர்ப்பினை நாளை புதன் சென்னை உயர்நீதிமன்றம் வழங்க இருக்கிறது. அது குறித்த அறிவிப்பு இன்று மாலை வெளியானது. முன்னதாக தர்மபுரி அரசு மருத்துவமனையில் நடத்தப்பட்ட பிரேத பரிசோதனையின் வீடியோ பதிவு நீதிபதிகள் தனபாலன் மற்றும் செல்வம் ஆகியோருக்காக நீதிமன்றத்தில் திரையிடப்பட்டது. அப்போது மாநில மத்திய அரசுகள் மற்றும் மனுதாரர் ஆகியோர் தெரிவு செய்த மருத்துவர்களும் உடனிருந்தனர். பின்னர் மனுதாரர் ரமேஷின் வழக்கறிஞர் பிரசாத் நம்மிடம்
கூறினார், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பர்ட் நம்மளுடைய எக்ஸ்பர்ட்லாம் அவங்க வந்து வீடியோகிராஃபை பார்த்து அவங்களுடைய அபிப்பிராயத்தை கொடுத்துருக்காங்க. அந்த அபிப்பிராயத்தை கொடுத்தது அந்த காப்பீஸ் ஆஃப் தி வியூஸ் வந்து நம்ம லாயர்ஸுக்கு கொடுப்பாங்க. அப்புறம் நாளைக்கு நம்மளுடைய சப்மிஷன்ஸை பண்ணணும் ஆன் தி க்வெஸ்சன் ஆஃப் வெதர் அனதர் ஆட்டோப்சி இஸ் நீடட் ஹவ் வி ஆர் டிமாண்டிங் அனதர் ஆட்டோப்சி. அது நாளைக்கு 10:00 போட்டிருக்காங்க.
வீடியோ பதிவை பார்வையிட்ட மருத்துவர்கள் சிலர் ஒரு சில குறிப்பிட்ட காரணங்களுக்காக மீண்டும் பிரேத பரிசோதனை செய்யலாம் என்று பரிந்துரை செய்திருப்பதாக நம்பத்தகுந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இதனிடையே இளவரசனின் மரணம் குறித்த புலன் விசாரணை புகழ்பெற்ற தடயவியல் ஆய்வாளர் சந்திரசேகரன் தலைமையிலேயே நடக்க வேண்டும் என கோரி மனு செய்திருக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவனும் இன்று உயர்நீதிமன்றம் வந்திருந்தார். அவர் நம்மிடம் கூறினார்,
நான் 2 ரெட்டு மனு தாக்கல் செய்திருக்கிறேன். ஒன்று, மொத்த விசாரணையையும் குற்றப்புலனாய்வு விசாரணையையும் முன்னாள் தடய அறிவியல் துறை இயக்குனர் உலக புகழ்பெற்ற வல்லுநர் திரு சந்திரசேகர் அவர்களையும் உடன் வைத்துக் கொண்டு அந்த விசாரணை நடத்த வேண்டும் என்று ஒரு புதிய ரிட் மனு தாக்கல் செய்திருக்கிறேன். அது நாளை மறுநாள் விசாரணைக்கு மறுபடியும் எடுத்துக்கொள்ள உறுதியளித்திருக்கிறார்கள். 144 தடை ஆணை பிறப்பித்து என்னை போன்ற அரசியல் கட்சி தலைவர்கள் ஜனநாயக சக்திகள் அங்கே சென்று இளவரசன் உடலுக்கு அஞ்சலி செலுத்த விடாமல் தடுக்கிற நடவடிக்கைகளில் காவல்துறை ஈடுபட்டிருக்கிறது. ஆகவே இந்த 144 தடை உத்தரவை உடனடியாக திரும்ப பெற வேண்டும். குறிப்பாக நான் அங்கே சென்று கிட்டத்தட்ட 8 மாதங்கள் ஆகின்றன. நவம்பர் மாதத்திலிருந்து என்னை அங்கே செல்ல விடாமல் தடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் காவல்துறையினர். எனவே இளவரசன் உடலுக்கு அஞ்சலி செலுத்தவும் அவருடைய குடும்பத்தினருக்கு ஆறுதல் சொல்லவும் அந்த இறுதி அடக்கத்தில் கலந்து கொள்ளவும் என்னை அனுமதிக்க வேண்டும் என்று கோரி ஒரு ரிட் மனு தாக்கல் செய்திருக்கிறேன்.
அந்த மனு மீதான விசாரணையும் நாளை மறுநாளைக்கு ஒத்தி போடப்பட்டிருக்கிறது. இளவரசனின் மரணத்திற்கு பின்னால் மாநிலத்தில் பதட்டமானதொரு சூழல் நிலவும் வேளையில் அவரது பெற்றோர்கள் விரும்பும் வண்ணம் இளவரசனின் மரணம் குறித்து விசாரிக்க ஓய்வு பெற்ற நீதிபதி சிங்காரவேலருக்கு பதிலாக வேறு ஒருவரை தமிழக அரசு நியமிக்க வேண்டும் என்றும் திருமாவளவன் கேட்டுக்கொண்டார்.
தருமபுரியில் மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழக அளவில் ஜனநாயக சக்தியிடையே ஒரு பெரிய பதட்டத்தை தாக்கத்தை இளவரசனுடைய சாவு ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பிட்ட ஒரு கட்சி கடந்த 6-7 மாதங்களாக சமூகத்தில் ஏற்படுத்திய பதற்றம் மிகப்பெரிய பாதிப்புகளை உருவாக்கியிருக்கிறது. குறிப்பாக திவ்யாவின் வாழ்க்கையை சிதைத்து சின்னாபின்னமாக்கியிருக்கிறது. இன்றைக்கு தன்னுடைய தந்தையையும் இழந்து கணவனையும் இழந்து மன உளைச்சலுக்கு ஆளாகி இருக்கக்கூடிய நிலையிலே அவர் ஒரு அகதியாக்கப்பட்டிருக்கிறார். எனவே இதன் பின்னணியில் உள்ள ஒட்டுமொத்த விவரங்களையும் அறிய வேண்டிய தேவை இருக்கிறது. ஒட்டுமொத்த பின்னணிகளையும் அறிய வேண்டிய தேவை இருக்கிறது. எனவே தான் நாம் நீதி விசாரணை கோரினோம். தமிழக அரசு நம்முடைய கோரிக்கையை ஏற்கிற வகையில் சிங்காரவேலு நீதியரசர் தலைமையிலே ஒரு நீதி விசாரணைக்கு ஆணையிட்டிருக்கிறது. ஆனால் நீதியரசர் சிங்காரவேலு அவர்கள் மீது சிலர் அவநம்பிக்கையை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். குறிப்பாக இளவரசனுடைய பெற்றோர் அவர் மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. ஏற்கனவே அவர் மீது ஒரு ஆன்டி தலித் என்கிற முத்திரை இருக்கிறது. எனவே வேறொரு நீதிபதி வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். பாதிக்கப்பட்டவர்களின் இந்த கருத்துக்களை அரசு கனிவுடன் பரிசீலிக்க வேண்டும்
என்றார் திருமாவளவன்.
சென்னை செய்தியாளர் டி என் கோபாலன் வழங்கிய இந்த குறிப்புடன் செய்தி அரங்கம் நிறைவு பெறுகிறது. நிகழ்ச்சியில் அடுத்து வருவது அனைவருக்கும் அறிவியல், தயாரித்து வழங்குகிறார் எல்ஆர் ஜெகதீசன்.
வணக்கம் நேயர்களே, இன்றைய அனைவருக்கும் அறிவியல் நிகழ்ச்சியில் முதலில் சிறுநீர் பையில் தோன்றும் புற்றுநோயை அதன் வாசனையை வைத்து கண்டுபிடிக்கும் புதிய கருவி குறித்த செய்தியை பார்க்கலாம். லிவர்பூல் பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர்கள் கிறிஸ் ஃப்ரோஃபர்ட் மற்றும் நார்மன் ரெட்லிப் ஆகிய 2 பேர் கண்டுபிடித்திருக்கும் கருவியானது சிறுநீர் பை புற்றுநோய் தாக்கியிருப்பவர்களின் சிறுநீரின் வாசனையை வைத்து அவருக்கு புற்றுநோய் தாக்கியிருக்கிறதா இல்லையா என்பதை துல்லியமாக கண்டறிவதாக தெரிவித்திருக்கிறார்கள். சிறுநீர் பை புற்றுநோய் தாக்கிய செல்களில் இருந்து வெளியேறும் ஒருவித வாயுக்கள் சிறுநீரின் வாசனையில் கலந்து வெளியேறும்பொழுது அதை இந்த குறிப்பிட்ட உணர்கருவி அடையாளம் காண்கிறது. இதற்கு முன்பு நாய்களுக்கு புற்றுநோய் செல்களின் வாசனையை நுகர்ந்து உணரும் தன்மை உண்டு என்பது சில பரிசோதனைகளில் கண்டறியப்பட்டிருந்த பின்னணியில் இவர்களின் இந்த புதிய உபகரணம் சிறுநீர் பை புற்றுநோய் தடுப்பில் முக்கிய பங்காற்றும் என்று இதன் கண்டுபிடிப்பாளர்கள் நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார்கள். சிறுநீரை சூடுபடுத்தும்போது வெளியேறும் ஆவிக்கு அருகே இந்த உபகரணத்தை கொண்டு சென்றால் அந்த வாசனையை வைத்து அந்த சிறுநீருக்கு உரியவருக்கு சிறுநீர் பை புற்றுநோய் தாக்கியிருக்கிறதா இல்லையா என்பதை கண்டறிந்து தெரிவிக்கும். இந்த புதிய உபகரணத்தை பயன்படுத்தி 98 பேரின் சிறுநீரை பரிசோதித்ததில் 96% பேருக்கு சரியாக புற்றுநோயை இவர்களால் கண்டறிய முடிந்திருக்கிறது. அதே சமயம் இந்த உபகரணத்தை பயன்படுத்தி மேலும் அதிகமானவர்களிடம் பரிசோதனை செய்தால்தான் இதன் நம்பகத்தன்மையை முழுமையாக பரிசோதிக்க முடியும் என்கிறார் பேராசிரியர் ஃப்ரோஃபர்ட். குறிப்பாக இதுவரை இவர்கள் செய்திருக்கும் பரிசோதனைகள் எல்லாமே ஆண்களின் சிறுநீரை பயன்படுத்தி மட்டுமே செய்யப்பட்டிருக்கின்றன. ஆகவே ஆண் பெண் ஆகிய இரு பாலாரிடமும் ஆயிரக்கணக்கில் பரிசோதனைகள் செய்த பிறகே இந்த உபகரணம் சாதாரண பொதுமக்களின் பாவனைக்கு வரும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். உலக அளவில் பல லட்சம் பேரை பாதிக்கும் சிறுநீர்ப்பை புற்றுநோயை ஆரம்ப கட்டத்தில் கண்டறிய முடிந்தால் அதை முழுமையாக குணப்படுத்த முடியும். ஆனால் இதனால் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த நோயின் ஆரம்ப கட்டத்தில் பெரும்பாலும் மருத்துவ உதவியை நாடுவதில்லை. காரணம், இதன் பாதிப்பு அவர்களுக்கு துவக்க நிலையில் பெரிதாக தெரிவதில்லை. எனவே இந்த புதிய உபகரணம் ஆரம்பகட்ட நிலையிலேயே சிறுநீர்ப்பை புற்றுநோயை கண்டுபிடிக்க வல்லது என்பதாலும், சிறுநீர் பரிசோதனையைப் போல அதிக செலவில்லாத, உடலுக்குள் ஊடுருவி செல்ல வேண்டிய தேவையும் இல்லாத ஒரு சிகிச்சை முறையாக இது இருப்பதால் பரவலாக அனைவருக்கும் இது பயன்படும் என்றும் இதன் கண்டுபிடிப்பாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அடுத்து மாற்று எரிசக்திக்கான புதிய உபகரணம் குறித்த செய்தி ஒன்று. செல்பேசிகள் மற்றும் MP3 பிளேயர்களிலிருந்து பாட்டு கேட்க பயன்படுத்தும் ஹெட்போனை பயன்படுத்தி சூரிய எரிசக்தியிலிருந்து மின்சாரம் தயாரித்து அதை கொண்டு செல்லிட பேசிகள் உள்ளிட்ட சிறு மின்னணு உபகரணங்களின் மின்சார தேவையை நிறைவு செய்ய முடியும் என்று கிளாஸ்கோவில் இருக்கும் வடிவமைப்பாளர் ஆண்ட்ரூ ஆண்டர்சன் தெரிவித்திருக்கிறார். தமது இந்த புதிய கண்டுபிடிப்பு 2014 விற்பனைக்கு வரும் என்றும் அவர் நம்பிக்கை வெளியிட்டிருக்கிறார். ஹெட்போனின் இரண்டு பக்கங்களிலும் மேற்பரப்பிலும் பொருத்தப்பட்டிருக்கும் சூரிய ஒளியை மின்சாரமாக மாற்றும் மின் கலங்கள் தயாரிக்கும் மின்சாரமானது ஹெட்போன்களுக்குள் மறைத்து வைக்கப்பட்டிருக்கும் லித்தியம் பேட்டரிகளில் முதலில் சேமிக்கப்படும். பின்னர் அதிலிருந்து ஹெட்போனின் வயர் மூலம் செல்லிட பேசி அல்லது MP3 பிளேயருக்கு இந்த மின்சாரம் பாய்ச்சப்படும். அதாவது, இந்த ஹெட்போன்களை மாட்டிக்கொண்டு நீங்கள் பாட்டுக்கு பாட்டு கேட்டுக்கொண்டிருந்தால் உங்களுக்கு ஒரு தொந்தரவும் இல்லாமல் அது பாட்டுக்கு உங்களின் செல்லிட பேசியையோ MP3 பிளேயரோ தானாக சார்ஜ் செய்து கொள்ளும் என்கிறார் ஆண்ட்ரூ ஆண்டர்சன். தமது இந்த புதிய கண்டுபிடிப்பை வியாபார ரீதியில் தயாரித்து விற்பனைக்கு விட தமக்கு 2000 பிரிட்டிஷ் பவுண்ட்கள் தேவைப்படும் என்று கூறியிருக்கும் ஆண்டர்சன், இந்த முதலீடு கிடைத்ததும் இந்த ஹெட்போன்களை தயாரிக்கும் பணிகளை தாம் துவக்கப் போவதாக அறிவித்திருக்கிறார். ஏற்கனவே அமெரிக்காவில் இருக்கும் சிலர் மனிதர்கள் நடப்பதை பயன்படுத்தி மின்சாரம் தயாரிக்கும் உபகரணத்தை கண்டுபிடித்து விற்பனைக்கு விட்டிருக்கிறார்கள். அதாவது, இந்த சின்னஞ்சிறு உபகரணத்தை மனிதர்களின் காலணிக்குள் வைத்துக்கொண்டு நடக்கும்பொழுது அதனால் ஏற்படும் அழுத்தத்தை பயன்படுத்தி மின்சாரம் தயாராகிறது. இந்த சிறப்பு காலணிகளை போட்டுக்கொண்டு ஒருவர் சராசரியாக 2.5 கிலோமீட்டர் முதல் 5 கிலோமீட்டர் நடந்தால் ஐபோனை சார்ஜ் செய்ய முடியும் என்று இதை வடிவமைத்திருப்பவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். முந்தைய தலைமுறையின் சைக்கிள் டைனமோ தத்துவம் நம் சமகாலத்தில் வேறு வேறு வடிவங்களில் மாற்று மின்சார தயாரிப்பாக வடிவெடுத்து வருவதாக விஞ்ஞானிகள் சுட்டிக்காட்டுகிறார்கள். உலக அளவில் மாற்று மின்சாரத்தின் தேவை குறித்த விழிப்புணர்வு அதிகரித்து வரும் நிலையில் இத்தகைய கண்டுபிடிப்புகளுக்கான மதிப்பும் கூடி வருகிறது. ஒன்றாக சேர்ந்து பாடுவது என்பது யோகா பயிற்சி செய்வதற்கு சமமான நலன்களை மனித ஆரோக்கியத்திற்கு தருகிறது என்று ஸ்வீடன் நாட்டு விஞ்ஞானிகள் நடத்திய ஆய்வு ஒன்று காட்டுகிறது. ஒன்றாக சேர்ந்து பாடும் குழுக்களில், அதாவது கோயர் என்று இதை ஆங்கிலத்தில் அழைப்பார்கள், இந்த மாதிரியான குழுக்களில் ஒவ்வொருவரும் ஒரு சேர பாடுகிறார்கள் என்பதையும் தாண்டி அவர்கள் தமது இதய துடிப்பையும் ஒரு சேர கட்டுப்படுத்துகிறார்கள் என்று இந்த ஆய்வில் தெரிய வந்திருக்கிறது. அவர்களின் இதய துடிப்பு ஒன்றாக அவர்கள் பாடும் ஸ்ருதிக்கு ஏற்ப ஒரு சேர அதிகரிக்கவும் தாழவும் செய்கிறது. இடையில் மூச்சு விடாமல் பாட வேண்டிய நெடிய வரிகளை கொண்ட பாடல்களை பாடும்பொழுது சுவாச பயிற்சிகள் தருகின்ற அதே நன்மைகள் உடலுக்கு கிடைக்கின்றன. இவ்வகையாக சுவாசத்தை கட்டுப்படுத்தும் போது இதய துடிப்பின் வேகம் மட்டுப்படுகிறது என்று ஆய்வாளர்கள் கண்டறிந்திருக்கிறார்கள். பாடுவது என்பது இரத்த அழுத்தத்தை குறைக்க உதவும் ஒரு பயிற்சி முறையாக கைக்கொள்ளப்படலாம் என்றும் இந்த ஆய்வு சுட்டிக்காட்டுகிறது. பாடகர்கள் பலர் ஆரோக்கியமாகவும் நெடுங்காலமும் வாழ்வதன் ரகசியமும் இதுவாக இருக்கலாம் என்று நம்பப்படுகிறது. இரவில் தமது பிள்ளைகள் நேரத்தோடு படுக்கைக்கு செல்கிறார்களா என்பது பற்றி கவலைப்படாத பெற்றோர்கள் தமது இளம் பிள்ளைகளின் மூளைத்திறன் பாதிக்கப்படுவதற்கு இடமளித்து விடுகிறார்கள் என்று புதிய ஆய்வு ஒன்று சுட்டிக்காட்டுகிறது. அடிக்கடி இரவில் அதிக நேரம் வரை விழித்திருக்கின்ற 3 வயது பிள்ளைகள் பிற்காலத்தில் கணிதம், புத்தக வாசிப்பு போன்றவற்றில் ஈடுபட சிரமப்படுவார்கள் என்று லண்டன் பல்கலைக்கழக விஞ்ஞானிகள் கண்டறிந்திருக்கிறார்கள். உறக்கத்தின் அளவு குறைந்து போவதால் உடலின் இயற்கையான செயல் வேகங்கள் பாதிக்கப்படுகின்றன என்றும், எளிதாக புதிய தரவுகளை கிரகித்துக் கொள்ளும் மூளையின் திறன் பாதிக்கப்படுகிறது என்றும் விஞ்ஞானிகள் நம்புகிறார்கள். பின்னேரம் வரையும் கண்ட நேரங்களிலும் தூங்கச் செல்லும் வழக்கமுடைய பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் இரவில் புத்தகம் வாசித்து உறங்கச் செய்வதற்கான வாய்ப்பும் குறைந்து போய்விடுகிறது. தவிர, அதிகமாக தொலைக்காட்சி பார்க்கும் பிள்ளைகளே பொதுவாக பொழுதோடு உறங்க முடியாதவர்களாக இருக்கிறார்கள் என்றும் இந்த புதிய ஆய்வு சுட்டிக்காட்டுகிறது.
அனைவருக்கும் அறிவியல் நிகழ்ச்சி கேட்டீர்கள். தயாரித்து வழங்கியவர் எல்ஆர் ஜெகதீசன். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.